الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا مناسكهم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين صدق الله العظيم قيل لرسول الله صلى الله عليه وسلم ما الإسلام قال طيب الكلام وإطعام الطعام இவ்வுலகை படைத்து இவ்வுலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் காலங்களை படைத்திருக்கிறான். மாதங்களை அல்லாஹ் பன்னிரண்டாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை புனிதமான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த புனிதமான நான்கு மாதங்களிலும் மிக முக்கியமான புனிதம் நிறைந்த ஒரு மாதமாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறான். அந்த மாதத்தில் இஸ்லாத்துடைய கடமைகளில் மிக முக்கியமான, இந்த உலகத்தில் மிகவும் குறைவானவர்களால் செய்யப்படுகின்ற, மிகவும் குறைந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம், ஹஜ்ஜுடைய வணக்கம். இந்த வணக்கத்தை துல்ஹிஜ்ஜா மாதத்தில் மனிதர்கள், கடமையாக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் பணித்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதம், அந்த மாதத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதத்தை புனிதமான ஒரு மாதமாக, கண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம், அந்த வணக்கம் கடமையாக்கப்பட்ட, விதியாக்கப்பட்ட அந்த துல்ஹிஜ்ஜா மாதம், அது ஒரு சாதாரணமான ஒரு மாதமாக எங்களால் கருத முடியாது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல சூராக்களை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த சூராக்களில் இஸ்லாமிய ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாகிய ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தின் பெயரில் ஒரு சூராவை அல் குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நாங்கள் தொழுகிறோம். ஆனால் குர்ஆனில் சூரத்து ஸலா தொழுக என்ற பெயரில் தனி ஒரு சூரா கிடையாது. வருடத்துக்கு ஒரு தடவை ஜகாத் கொடுக்கின்றோம், சூரத்து ஜகா ஜகாத் என்ற பெயரில் குர்ஆனில் ஒரு சூரா கிடையாது. நோன்பு பிடிக்கின்றோம், பசியோடு இருக்கின்றோம், சூரத்து சௌம் நோன்பு என்ற பெயரிலே தனி ஒரு அத்தியாயம் ஒரு சூரா குர்ஆனிலே கிடையாது. ஆனால் கண்ணியமானவர்களே, வருடத்தில் ஒரு தடவை மிகவும் குறைவானவர்கள் செல்வந்தர்கள் மாத்திரம் செய்ய வேண்டும் என்று இறைவன் விதியாக்கிய அந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்திலே பேசுகிறான். பல இடங்களில் பேசுவதை போன்று ஒரு இடத்தில் மிகவும் அழுத்தமாக திருத்தமாக அல்லாஹ் பேசுகின்றான். பேசிவிட்டு அந்த சூராவுக்கு சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்ற பெயரில் ஒரு சூராவை தனியொரு அத்தியாயத்தை குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் ஹஜ் என்பது ஒரு சாதாரணமான வணக்கம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹஜ் என்ற வணக்கத்துக்குள்ளால் மறைந்திருக்கின்ற அற்புதங்கள், அதனுடைய விழுமியங்கள், தத்துவங்கள் என்னவென்பதை நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஹஜ் என்ற பெயரில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான்? கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, நபிமார்களால் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக கருதப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹஜ் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு 4 விடயங்களை இந்த ஹஜ்ஜுடைய மாதம், அந்த மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம், கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு 4 அடிப்படையான தத்துவங்களை எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது ஹஜ் என்ற வணக்கம், அது எங்களுக்கு சமூக ஒற்றுமை. இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்ட சமூகமாக, பிளவற்ற சமூகமாக, ஐக்கியம் என்ற கயிற்றை பற்றி பிடித்த சமூகமாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வணக்கமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே அரபாவுடைய மைதானத்திலே ஒரு மாநாடை ஏற்பாடு செய்தார்கள். மாநாடு 100,000 மேற்பட்ட சஹாபாக்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதை ஏற்றி வைத்தார்கள். அதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமை. இந்த சமூகம் பிளவுபடக்கூடாது, மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனின் உயிர் மதிக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனின் இரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனின் மானம் மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும் என்ற செய்திகளை சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமையை, ஐக்கியத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டினார்கள். இரண்டாவது பாடம், மினாவுடைய அந்த மைதானத்திலே எல்லோரும் ஒரு இடத்திலே ஒரே ஆடையில் ஒரே வார்த்தை மொழிந்தவர்களாக, கருப்பர்கள், வெள்ளையர்கள், அரபியர்கள், அஜமியர்கள் என்ற வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த மினாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதம் நமக்கு சொல்லித் தருகின்ற இரண்டாவது பாடத்தை சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதுதான் சமத்துவம். இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் மேல் ஜாதி, கீழ் ஜாதி, கருப்பர்கள், வெள்ளையர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற ஜாதி மத குல ரீதியான வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது என்பதை, சமத்துவத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். குல்லுக்கும் மின் ஆதம் வ ஆதம் மின் துராப், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே பல மொழிகளை பேசலாம், பல நிறத்தில் பல நிறங்கள் கொண்டவர்களாக நீங்கள் வாழலாம், அரபியர்களாக அஜமியர்களாக நீங்கள் வாழலாம், எப்படி இருந்தாலும் உங்களின் அடிப்படை மனிதம் என்ற அந்த மனித இனத்தின் அடிப்படை ஒன்றுதான். நீங்கள் எல்லோரும் ஆதமுடைய பிள்ளைகள். ஆதமை அல்லாஹ், நீங்கள் கருப்பர்களாக இருந்தால் என்ன, வெள்ளையர்களாக இருந்தால் என்ன, எல்லோரும் ஆதமுடைய பிள்ளைகள். ஆதமை அல்லாஹ் மண்ணினால் படைத்திருக்கிறான். மனித இனத்தின் அடிப்படை ஒன்றுதான். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சமத்துவம் பேணப்பட வேண்டும். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற ஜாதி மத வேற்றுமை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் கிடையாது என்பதை ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய வணக்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூன்றாவது சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜி நமக்கு பண்பாட்டை படித்து தருகிறது, நற்குணத்தை படித்து தருகிறது, ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது, அஹ்லாக்கை நமக்கு போதிக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஃபரள ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத் வலா ஃபுஸூக் வலா ஜிதால ஃபில் ஹஜ். உங்களில் யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்கின்ற போது அவர்களின் நாவை பேணி நாவினால் ஆபாசங்களையும் தூசணங்களையும் பேசாது, வீணான விவாதங்களில் வீணான பேச்சுக்களில் ஈடுபடாது, நாவை யாரெல்லாம் பாதுகாப்பார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அங்கு எவ்வாறு ஒருவர் பேச வேண்டும், நாவை எவ்வாறு அடக்க வேண்டும், மற்றவர்களோடு பண்பாடாக உரையாட வேண்டும், உறவாட வேண்டும், கதைக்க வேண்டும் என்ற ஒற்றுமையை ஹஜ் நமக்கு சொல்லித் தருகிறது. எங்களுடைய நாவிலே இறைவனுடைய பெயரை நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும், ذிக்ர் நாங்கள் ذிக்ரை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை இறைவன் பார்க்கிறான் என்ற அந்த தன்மையை இந்த ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. குறிப்பாக துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்கள், அல் குர்ஆனில் அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களை மிகவும் சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். அந்த ஆரம்ப 10 இரவுகள் மீது இறைவன் சத்தியம் செய்து பேசியிருக்கின்றான். இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட சமுதாயம், இந்த உலகத்தில் பாவங்களையும் அநியாயங்களையும் செய்து அழிக்கப்பட்ட சமுதாயத்தினர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசும் போது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் இரவுகளை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து பேசியிருக்கின்றான். ஏன், அந்த 10 இரவுகளும் புனிதமான இரவுகள், கண்ணியமான இரவுகள், மகத்தான இரவுகள் என்பதற்காக இறைவன் அந்த இரவுகள் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜு படித்து தருகின்ற புனிதமான 4 விடயங்களில் 4வது தான் இந்த சமூகத்திலே உதுஹியா என்ற அந்த வணக்கத்தின் மூலம் நாங்கள் செய்கின்ற சமூக கூட்டுறவு. சமூக கூட்டுறவு, கண்ணியமான சகோதரர்களே, உதுஹியா என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. ஹஜ் சொல்லி தருகின்ற அடிப்படையான பாடங்களில் ஒன்றுதான் அந்த உபஹியா என்று சொல்கின்ற வணக்கம். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 2 இடங்களில் உபஹியா என்ற சுன்னத்தான அந்த வணக்கத்தை தொழுகையோடு இணைத்து பேசியிருக்கின்றான். முதலாவது நாங்கள் ஓதுகின்ற ஆகவும், அல் குர்ஆனிலே காணப்படுகின்ற ஆகவும் சிறிய ஒரு சூரா, சூரத்துல் கௌசர், இன்னா ஆதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் இந்த சூராவில் முதலாவதாக சொல்கிறான், நீங்கள் தொழ வேண்டும், தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நாங்கள் செய்கின்ற மிக சிறந்த ஒரு வணக்கம், இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வணக்கம் உதுஹியாவை அல்லாஹ் அங்கு தொழுகையோடு இணைத்து பேசுகின்றான். நாங்கள் அத்தஹியாத்திலே ஓதுகின்றோம். இது குர்ஆனுடைய ஒரு வசனம் சகோதரர்களே. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, என்னுடைய தொழுகையும் நான் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஏழைகளின் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக அறுத்து படையிடுகின்ற அந்த உதுஹியாவும் வ மஹ்யாய வ மமாதி, என்னுடைய பிறப்பும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை ஆள்கின்ற இறைவனுக்குத்தான் என்ற அந்த மன தூய்மையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அங்கு கூட தொழுகைக்கு அடுத்ததாக உதுஹியா என்று சொல்கின்ற வணக்கத்தை சொல்கின்றான்.
இஸ்லாமிய
இனியமான சகோதரர்களை, சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஜகாத்தை பற்றி பேசுகின்ற போது, கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை பற்றி சொல்கின்ற போது, ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானே தவிர, அந்த ஜகாத்தை எப்படி கணக்கு பார்க்க வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும் என்ற கணக்கை அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் உதுஹியாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது, சுன்னத்தான ஒரு வணக்கம், அந்த உதுஹியாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது, கண்ணியமானவர்களே, அந்த உதுஹியாவை எப்படி அறுக்க வேண்டும், அறுக்கின்ற போது உங்களுடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் எந்த நீயத்து இருக்க வேண்டும், அதை எப்படி பங்கிட வேண்டும் பிரிக்க வேண்டும் என்று ஜகாத்தை குர்ஆனில் அல்லாஹ் பிரித்து காட்டவில்லை, நபி அவர்கள் பிரித்து காட்டினார்கள். உதுஹியாவுடைய மாமிசம் எப்படி பங்கு போடப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வணக்கத்தை தான் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்கள் இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. சஹாபாக்கள் கேட்டார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் நாங்கள் நல்ல பல வணக்கங்களை செய்கிறோம், இந்த வணக்கங்களில் ஆகவும் சிறந்த ஒரு வணக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நீங்கள் செய்கின்ற வணக்கங்களில் ஆகவும் சிறந்த வணக்கம் இஹ்ராகுத்தம், ஒரு பிராணியை ஆட்டை மாட்டை அல்லது ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதுதான் இறைவனுக்கு ஆகவும் விருப்பமான வணக்கம். இனியமான சகோதரர்களே, உதுஹியா கொடுக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்கள் அந்த வணக்கத்தை செய்கின்ற போது அவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த திருநாமத்தை மிகவும் விரும்புகின்றான். அல்லாஹு அக்பர் என்ற திருநாமம் இறைவனுக்கு விருப்பமான ஒன்று. அதனால் தான் தொழுகைக்கு அழைக்கின்ற போதும் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படுகிறது. தொழுகின்ற போது, தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது, தொழுகையில் அசைவுகள் ஏற்படுகின்ற போது, ருகூவுக்கு செல்கின்ற போது, சுஜூதுக்கு செல்கின்ற போது நாம் சொல்வது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் கடைசியாக அந்த மனிதன் தன்னுடைய காதினால் கேட்கின்ற வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 4 தடவைகள் தக்பீர் சொல்வதை ஜனாசாவுடைய தொழுகையிலே அந்த மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பல கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹு அக்பர் என்று அந்த பிராணியை அறுக்கின்ற போது எங்களுடைய வாயிலிருந்து வெளியாகுகின்ற அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இறைவனின் பொருத்தத்தை உண்டாக்கும், இறைவனின் அன்பை உண்டாக்கும், இறைவன் சந்தோஷப்படுகிறான். இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த உதுஹியா என்று சொல்கின்ற வணக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருந்தோம். எல்லோரும் அந்த வணக்கத்தை செய்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உதுஹியாவுடைய பிரதான நோக்கமே இறைவனுக்கு விருப்பமான ஒரு அமல். ஏன் விருப்பமான அமல் என்றால், லியத்குர் ஸ்மல்லா, உதுஹியா கொடுக்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தான் அந்த பிராணியை அறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது, விக்கிர் செய்வது இறைவனுக்கு ஆகவும் விருப்பம். இதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உதுஹியா கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, வஸ்குருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதாத், உங்களுக்கு வசதி இல்லையா, நீங்கள் ஏழைகளா, அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்கள் உங்களுக்கு எண்ணி தரப்பட்ட தினங்கள், எண்ணி தரப்பட்டிருக்கிறது, அந்த தினத்தில் அல்லாஹ்வை விக்ர் செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இது உதுஹியாவுடைய வணக்கம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, அந்த தனது கடைசி ஹஜ்ஜிலே சுமார் 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். தன்னுடைய கையினால் 63 ஒட்டகங்களையும் மீதமாக இருந்த ஒட்டகங்களை தன்னுடைய மருமகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் அறுக்க சொன்னார்கள். தனக்காகவும் அறுத்தார்கள், தனது உம்மத்துக்காகவும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவுடைய இந்த இபாதத்தை, வணக்கத்தை செய்து காட்டியிருக்கிறார்கள். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாமிசத்தை நீங்கள் அறுக்க வேண்டும், அறுத்ததற்கு பின்னால் குலூ மின்ஹா, நீங்கள் அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள், அந்த மாமிசத்தின் ஒரு பகுதியை அறுத்தவர்கள் சாப்பிடுங்கள், சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு, வஅத்இமுல் கானிஅ வல் முஃதர், இந்த உலகத்தில் ஏழைகள் இரண்டு வகையான ஏழைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சில பேர்கள் தன்னுடைய வறுமையை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள், மறைத்து வைத்துக் கொண்டிருப்பார்கள், தனது கஷ்டத்தை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள், வாயினால் யாரிடத்திலும் யாசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உதுஹியா கொடுக்கின்ற போது முதலாவதாக அவர்களை முற்படுத்துங்கள். அப்படியான ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுக்கு மாமிசத்தை உணவாக கொடுங்கள். உதுஹியாவை பணமாக கொடுக்க முடியாது. உதுஹியாவுக்காக சேகரிக்கப்படுகின்ற பணத்தை சமூக சேவைகளில் பயன்படுத்த முடியாது, அதை மாமிசமாக கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, உணவாக, உணவு சமைப்பதற்கு மாமிசமாக கொடுங்கள். உதுஹியாவுடைய அடிப்படை நோக்கம் ஏழைகளின் பசி போக்கப்பட வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வறுமையை மறைத்து வாழ்கின்ற வறியவர்களை தேடிச் சென்று அதனை உணவாக கொடுங்கள். இரண்டாவது சாரார் அல்லாஹ் சொல்கிறான், சில ஏழைகள் வறுமையை தாங்க முடியாமல் யாசிப்பார்கள், உங்களுடைய வீட்டு கதவுகளை தட்டுவார்கள், உங்களை தேடி வந்து உதவி தேடுவார்கள். அவர்களையும் யாசிக்கக்கூடிய யாசகர்களுக்கும் உதுஹியாவுடைய மாமிசத்தை கொடுத்து உதவுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இஸ்லாமிய கடமைகளில் ஒரு முஸ்லீம் செய்கின்ற வணக்கங்களில் ஆகவும் சிறந்த ஒரு வணக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபுல் கலாம், ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீமுடைய வார்த்தை பிரயோகம், ஒரு முஸ்லீமுடைய பேச்சுவார்த்தை அழகாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசுவது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். இரண்டாவது சொன்னார்கள், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, வருடத்தில் ஒரு தடவையாவது ஏழைகள் மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அதனால் தான் உதுஹியாவுடைய வணக்கம் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய வணக்கம் எந்த அளவு சிறந்தது, எந்த அளவு மகத்தானது என்றால், நாங்கள் செய்கின்ற சுன்னத்தான ஹஜ்ஜை விடவும், கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு பின்னால் செய்கின்ற சுன்னத்தான ஹஜ்ஜை விடவும் நாங்கள் உதுஹியா கொடுப்பது மேலானது, சிறந்தது. சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்விமான், ஹதீஸ் துறைக்கு சேவையாற்றியவர்கள், அவர்கள் அதே நேரத்தில் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள், செல்வந்தராக இருந்தார்கள், வருடா வருடம் ஹஜ்ஜு செய்கின்ற பழக்கம் கொண்டவராக இருந்தார்கள். இவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜுக்காக போகிறார்கள், போகின்ற போது நீண்ட பயணம், ஒட்டகத்திலே போகிறார்கள், தன்னுடைய தோழர்களோடு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதியிலே, ஒரு பாதையிலே அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு கோழி சத்து இருக்கிறது. கோழியை உயிரோடு அறுத்து சாப்பிடலாம், கோழி செத்தால் அதை சாப்பிட முடியாது, செத்தவற்றை சாப்பிடுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஒரு கோழி சத்து இருக்கிறது, இவர்கள் பார்க்கிறார்கள், செத்த கோழி பாதையில் இருந்தால் பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் என்று அந்த செத்த கோழியை எடுத்து குப்பை தொட்டியிலே போடுகிறார்கள். போடுகின்ற போது அந்த இடத்தில் இவர்கள் போட்டவுடன் ஒரு பெண்மணி வேகமாக ஓடி வந்து குப்பை தொட்டியில் போடப்பட்ட அந்த கோழியை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடுகிறாள். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்தார்கள், செத்தவற்றை சாப்பிட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த பெண்மணி ஏன் அந்த செத்த கோழியை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு பின்னால் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்கிறார்கள். அந்த வீட்டை தட்டுகிறார்கள். அந்த பெண்மணி வெளியே வருகிறாள். வருகின்ற போது அப்துல்லாஹி இப்னு முபாரக் கேட்கிறார், அது செத்த கோழி அல்லவா, அதை நீ என்ன செய்ய போகிறாய்? கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெண், அந்த இஸ்லாமிய சட்ட வல்லுநர் அந்த அறிஞருக்கு ஒரு பதிலை கொடுக்கிறாள். சொல்கிறாள் அந்த பெண், நான் ஒரு விதவை, எனக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், என்னுடைய கணவன் மரணித்து விட்டார், உழைத்து தருவதற்கு யாரும் கிடையாது, நாங்கள் வறுமையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஹலாலை நீங்கள் சாப்பிட வேண்டும், உயிருள்ள வஸ்துக்களை அறுத்து சாப்பிட வேண்டும், செத்தவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அல்லாஹ் அதே வசனத்திலே சொல்கிறான், உங்களுக்கு வறுமை ஏற்படுகிறது, பசி ஏற்படுகிறது, பசியினால் உங்களுடைய உயிர் பிரிய போகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் சத்தலையும் சாப்பிடலாம். குர்ஆன் சொல்கிறது அல்லவா, அதனால் தான் பல நாட்களாக என்னுடைய பிள்ளைகளும் நானும் சாப்பிடவில்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இப்போது என்னுடைய பிள்ளைகள் மரணிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள், அவர்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செத்த கோழியை எடுத்துக்கொண்டு வந்து இன்று இரவு சாப்பாடு செத்த கோழியை அறுத்து அவர்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். ஹதீஸை படித்த அப்துல்லாஹி இப்னு முபாரக் வெட்கப்படுகிறார்கள். நாங்கள் உயிர் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே இப்படியான ஏழைகளும் இருக்கிறார்களா? நான் வருடா வருடம் ஹஜ் செய்கிறேன், வருடா வருடம் சுன்னத்தான ஹஜ்ஜை செய்கிறேன், இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் வறுமையில் பல பேர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அப்துல்லாஹி இப்னு முபாரக் சொல்கிறார், இந்த வருடம் நான் ஹஜ் செய்யவில்லை, ஹஜ் செய்வதற்காக 100,000 தங்க நாணயங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த 100,000 தங்க நாணயங்களையும் இந்த பெண்ணுக்கும் பெண்ணுடைய பெண் குழந்தைகளுக்கும் நான் கொடுத்துவிட்டு என்னுடைய நாட்டுக்கு நான் போக போகிறேன் என்று தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லிவிட்டு ஹஜ்ஜுடைய பயணத்தை முறித்துவிட்டு அவர்கள் வீடு செல்கிறார்கள். அன்றிரவு தூங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே காண்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு முபாரக்குக்கு சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லி சொல்கிறார்கள், அக்ரமகல்லாஹ் கமா அக்ரம்த உம்மல் யதாமா. அப்துல்லாஹி இப்னு முபாரக், நீங்கள் எப்படி அந்த அநாதை பெண் குழந்தைகளின் தாய்க்கு பணம் கொடுத்து ஹஜ்ஜுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினீர்களோ அதே போன்று அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து அந்த துஆவை செய்கிறார்கள். சுன்னத்தான உம்ரா, சுன்னத்தான ஹஜ்ஜி, சுன்னத்தான காரியங்களுக்கு நாங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த பணங்களை விடவும் ஹஜ்ஜுடைய மாதத்திலே பெருநாளுடைய தினத்திலிருந்து ஆரம்பிக்குகின்ற அந்த உபஹியாவிலே நான் ஒரு பங்குதாரியாக மாற வேண்டும். தனியே கொடுக்க முடியாவிட்டால் 7 பேர்கள் சேர்ந்து கொடுக்கலாம். சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பக்ரத்து அன் சப்இன், 7 பேர்கள் சேர்ந்து மாட்டை கொடுக்கலாம், தனியே ஆட்டை கொடுக்கலாம், மாட்டை கொடுக்கலாம், வசதி உள்ளவர்கள் அந்த வணக்கத்தை செய்து ஏழைகளின் மனதை வென்று துஆவை பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற வேண்டும். அதே நேரத்தில் பெண்கள், சில பெண்கள் வசதியோடு இருப்பார்கள், சொத்து செல்வத்தோடு இருப்பார்கள், காணி பூமிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், இவர்களுக்கும் தாராளமாக அந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை செய்யலாம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஏழைகளின் அன்பையும், குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர்களே, 4-5 மாதங்களாக எங்களுடைய நாடு, எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகம் வறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு நாட்டு மக்களும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்படியான நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் செய்கின்ற சதகாக்கள், நாங்கள் கொடுக்கின்ற குர்பான்கள், நாங்கள் கொடுக்கின்ற உதுஹியாக்கள் நிச்சயமாக எங்களுடைய நரகத்துடைய கதவை மூடும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இத்ஆமுன் ஃபீ யௌமின் தீ மஸ்கபா, எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நரகத்துடைய கதவை மூடுகின்ற வணக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று நபி அவர்களை பார்த்து கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இத்ஆமுன் ஃபீ யௌமின் தீ மஸ்கபா, மக்கள் சிரமப்படுகின்ற பஞ்சத்தோடும் கஷ்டத்தோடும் வறுமையோடும் மக்கள் வாழ்கின்ற நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு உணவு கொடுப்பது, உணவு கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, மாமிசங்களை கொடுப்பது, உதுஹியா கொடுப்பது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அந்த மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். வசதி உள்ளவர்கள் நியத்தி வைக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் கொடுப்பவர்கள் அது சிறந்தது, தாராளமாக கொடுக்கலாம், நான் கொடுப்பேன் என்ற நீயத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண தரத்திலே வாழக்கூடியவர்கள் ஏழை பேர்களாக பங்குதாரிகளாக மாறி கொடுக்கின்ற போது, கூட்டாக கொடுக்கின்ற போது அதனுடைய பிரயோசனம் பொதுவானதாக இருக்கும். அதிகமான ஏழைகளுக்கு அதிகமான மாமிசங்கள் கிடைப்பதற்கு கூட்டாக நாங்கள் கொடுக்கின்ற அந்த உதுஹியா மிகச்சிறந்த ஒரு வழியை நமக்கு அமைத்து தரும். அந்த அடிப்படையில் இந்த மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலே, மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இறைவனையும் அதே போன்று உலகத்திலே வாழ்கின்ற ஏழைகள், நெருக்கடியிலே வாழ்கின்ற வறியவர்களை நாங்கள் சிறப்புப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக உதுஹியாவுடைய வணக்கத்தை செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய நீயத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஏழைகளுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்று சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யாழ்லங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வ ஆஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல்லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.